அவர் எதிராளிலே தேவனுடைய வார்த்தை கத்தோட ஊழியத்தை செய்யும்படி கேடாவிலிருந்து பாஸ்டர் குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் எதிராளிலே தேவனுடைய வார்த்தை கத்தோட ஊழியத்தை செய்யும்படி இவங்க சார்பில் வரவேற்க போறேன். அவர்கள் இலங்கைக்கு போய் கத்தோட ஊழியர்களை செய்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கேடா திரும்பும் வழியிலே இங்கே தரத்திருந்து தேவ கிருபைப்படி இந்த நாளிலே நம்பத்திலே ஆண்டவர் ஊழியத்தை செய்ய ஏதுவாக இருந்தது. ஆகவே உங்கள் சார்பிலே அருமையான போதவர் என்ற அன்போடு மறுபடியும் எல்லோரும் கணக்கில் தட்டி நாங்கள் கணக்கில் தட்டி நான் அவரை
ஹலெலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு இந்த சபைக்கு வரவும் உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தர் பாராட்டின இந்த நல்ல கிருபைக்காக என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஹலெலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஹலெலூயா. எக்ஸைட்டிங்கா இருக்கிறீங்களா? ஹலெலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வந்துட்டாலே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம். ஹலெலூயா. அதையே நமக்கு கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இலங்கை தேசத்துக்கு நாங்கள் கடந்து சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும், அது மாத்திரமில்லாமல் ஒரு பர்சனலான சில காரியங்களை நாங்கள் அங்கே பார்க்கவும் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு மாத காலமாக அங்கே நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும், சபைகளுக்குள்ளாக நின்று ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அதிகமாக நீங்கள் தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தேசத்தை போய் பார்க்கும் போதுதான் தேசத்தில் நடக்கின்ற காரியங்கள் நமக்கு விளங்குகிறது. இன்னும் அதிக பாரத்தோடு நாம் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். முக்கியமாக வன்னி பகுதிகளுக்காக நீங்கள் அதிகமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அங்கே நாங்கள் பார்க்கும் போது மிகவும் வேதனைக்குரிய காரியங்களை தான் நாங்கள் கண்டு வந்தோம். மிகவும் வேதனையான காரியங்கள். இந்த நாட்களிலே எங்களுடைய சபை டோர் ஆஃப் கோ மினிஸ்ட்ரி கனடா தேசத்திலே நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம். எங்களுடைய மெயின் சபை அதை விட இரண்டு கிளை சபைகளோடு சேர்ந்து நாங்கள் ஊழியம் செய்து கர்த்தருடைய நாமத்தை அந்த இடத்திலுமாக நாங்கள் மகிமைப்படுத்துவது மாத்திரமில்லாமல் எங்களுடைய சபையினுடைய தரிசனமே பாஸ்டருக்கு நன்றாக தெரியும். எங்களுடைய தரிசனம் முழுவதுமே தேசத்தை குறித்த ஒரு பாரம்தான். தேசத்தை எப்படியாயினும் இயேசுவின் நாமத்தினால தேசத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு பாரமே எங்களுடைய இதயத்தில். அது மாத்திரமல்ல, முக்கியமாக வன்னி பகுதிகளுக்குள்ளே எங்களுடைய ஊழியங்களை கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் செய்து வருகிறோம். வருகிற ஆகஸ்ட் மாதம் சகோதரன் மோகன் சிலாசுரத்தை கொண்டு அவரோடு இணைந்து நாங்கள் முல்லைத்தீவு பகுதியிலே நாங்கள் சுவிசேஷ கூட்டங்களை நடத்த நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கடந்த வருடங்களிலும் கிளிநொச்சி பகுதிகளிலே, அது மாத்திரமல்ல யாழ்ப்பாண பகுதிகளிலும் ஊழியங்களை செய்தோம். கர்த்தர் தாமே ஒரு நிறைவான ஆசீர்வாதங்களை, அது மாத்திரமா அநேகர் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, முக்கியமாக நம்முடைய பாரம் முழுவதும் தேசம்தான். அல்லேலூயா. நாம கனடா தேசத்தில் இருக்கலாம், ஜெர்மன் தேசத்தில் இருக்கலாம், எங்கும் இருக்கலாம், ஆனா நம்முடைய பாரம் முழுவதும் தேசத்தை குறித்தே இருக்க வேண்டும். அதற்காகவே நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் இன்னமும் அநேக காரியங்களை அந்த தேசத்திலே செய்ய வேண்டும். அநேக விதவைகளை கண்டோம், அநேக கைவிடப்பட்ட பிள்ளைகளை பார்த்தோம். எத்தனையோ தேவைகள் தேசத்திலே உண்டு. ஆகவே அதற்காக அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேசமே நம்முடைய பாரமாக அமையட்டும். தேசம் ரட்சிக்கப்படுவதே நம்முடைய வேண்டுதலாக இருக்கட்டும். அல்லேலூயா. ஆகவே அதிக நேரம் நான் எடுக்க விரும்பவில்லை. தேவபாசனத்துக்கு நான் கடந்து செல்ல முன்பாக ஒரு பாடலை பாடி ஆவியானவருடைய கரத்திலே இந்த வசனத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த வசனத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தயவு செய்து எல்லோருமாக நாங்கள் எழுந்து நின்று இது ஒரு சின்ன பாடல் தான், அதனை பாடி கர்த்தரை நாங்கள் ஆராதித்து ஆக்கமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே, எம்மை ஆக்கமியும் எம்மை முழுவதுமா ஆவியானவரே.
அதிசயம் செய்கிறவர் நீராண்டி. நீர் எங்களை ஆக்கிரமிக்க வரும்படிக்காய் நாங்கள் செவிக்கும். எங்களை ஆக்கிரமிங்க ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை ஆக்கிரமிங்க ஆண்டவரே, எங்கள் எண்ணங்களை ஆக்கிரமிங்க ஆண்டவரே, எங்கள் உணர்வுகளை ஆக்கிரமிங்க ஆண்டவரே. அதிசயம் செய்கிறவராய் கடந்து வாங்க ஆவியானவரே. நீங்க எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு ஆவியானவரே, அங்கே ஜெயம் உண்டு ஆவியானவரே, அங்கே வெற்றி உண்டு ஆவியானவரே, அங்கே விடுதலை உண்டு ஆவியானவரே. நீ நடத்துகிறவராய் இருக்கிறபடி நாள் ஆவியானவர் எங்களை நடத்தும்படிக்காய் கடந்து வாங்காவியானவரே, விடுதலை தருகிறவராய் கடந்து வாங்காவியானவரே, ஜெயம் தொடுக்கிறவராய் கடந்து வாங்காவியானவரே, வெற்றி சுரக்க பண்ணுகிறவரே, உமக்கு சுவாத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நீர் மகிமையோடு கடந்து வாங்காவியானவரே, வல்லமையோடு கடந்து வாங்காவியானவரே, உம்முடைய பிரசன்ன மாளிகை செய்யட்டும் ஆவியானவரே. நீர் பேசுகிறவர்தான், நீராவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறவர் தானே. இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணி இருக்கிற தேவன் அல்லவா? நீர் எங்கள் மத்தியிலே அதிசயம் செய்ய கடந்து வந்திருக்கிறவர் அல்லவா? நீர் எங்களை ஆளுகள் செய்ய கடந்து வந்திருக்கிறவர் அல்லவாவியானவர். உங்களை ஆகாத காரியம் ஒன்றுமே மனுஷனால கூடாதுதான், ஆனால் தேவனால எல்லாம் ஆகும். தேவப்பிள்ளே, மனுஷன் முகத்தை பார்க்கலாம், ஆனால் தேவன் உன் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் அவர். உன் உள்ளத்தின் வேதனைகளை அறிகிறவர் அவர், உன் பாடுகளை அறிகிறவர் அவர், உன் துக்கங்களை அறிகிறவர் அவர். அவர் உன்னை சும்மா இருக்க விட மாட்டார், அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. அவர் ஒருவரே தேவன், அவரை போல ஒரு தெய்வம் இல்லை, அவரை போல ஒரு இரட்சகர் இல்லை. அவர் ஒருவர்தான் எங்கள் மகிமையின் தேவனாக இருக்கிறார், எங்கள் வாழ்க்கையின் சிறப்பே அவர்தானாக இருக்கிறார். அவர் உன்னை போஷித்து நடத்துகிற கர்த்தர். தேவப்பிள்ளே, தாவீது சொல்லும் போது சொல்லுகிறான், தேவரே உமக்கு முன்பாக உமக்கு முன்பாக உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நான் நிற்கிறேன். என் தேவனே, என் விக்கிரகங்கள் கடந்து போகும்படி உம் நிழலையே நான் சார்ந்து கொள்கிறேன். அவருடைய நிழலிலே சார்ந்திருக்கிறவர், அந்த உன்னதமான மறைவிலே சார்ந்திருக்கிறவர்கள், அந்த சர்வ வல்லமை உள்ள நிழலுக்குள் சார்ந்திருக்கிறவர்கள் எப்பொழுதும் கைவிடப்படுகிறது, எப்பொழுதும் கைவிடப்படுவதில்லை. காரணம், அவர் தன் சர்வ வல்லமை உள்ள அந்த நிழலுக்குள் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை மறைத்து வைத்திருக்காத பிள்ளை, கழுகு தன் குஞ்சுகளை அணைப்பது போல உன்னை அணைத்து வைத்திருக்காத பிள்ளை. காரணம், நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறவன். ஒருவரே மகிமைக்கு பாத்துவர், அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்துவர், அவர் ஒருவரே மாறாத தேவனாய் இருக்கிறவர். அவர் ஒருவரே என்றென்றைக்கும் போதப்படத்தக்க உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இன்றைக்கும் உடைய வசனத்துக்கூடாக எங்களோடு நீ பேசுவீரா? உடைய ஜீவன் உள்ள வசனம் எங்களை வழி நடத்தட்டும். நாமல்ல ஆண்டவர், நானல்ல, கிறிஸ்துவே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே இவர்களோடு பேசுகிறார். உம்முடைய மகிமையான வசனத்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு நீ பேசுகிறார். உம்முடைய கருத்திலே எல்லாவற்றையும் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் அமர்ந்து கொள்வோம். எல்லாருமாக நாங்கள் இந்த நேரத்திலுமா தேவ வசனத்துக்குள்ள கடந்து போகத்தக்கதாக நீதிமொழிகளின் புஸ்தகம்
நாலாவது அதிகாரம் 23 வசனத்தை.
எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்.
ஹலெலூயா. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள், அப்பொழுது அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஹலெலூயா. எல்லா காவலோடும் எதை காத்துக்கொள்ள சொல்லட்டும்? உன் இருதயத்தை. நம் இருதயத்தை தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறதான். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? நம்முடைய இருதயம் அதையே கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் தான் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய உணர்வுகள், ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் கொடுத்த அந்த விலைமதிக்க முடியாத அந்த ரட்சிப்பு, அந்த விலைமதிக்க முடியாத அந்த ரட்சிப்பின் மகிமை, அந்த மகிமையை தேவன் நமக்குள்ள காண விரும்புகிறார், நமக்குள்ள எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பு எப்படியாக ஆண்டவர் நமக்குள்ள எதிர்பார்க்கிறார்? நம்முடைய இருதயத்தில் இருந்து அதை எதிர்பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில இருக்கும் போது அவர் சொன்னார், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் நீ கர்த்தரை சேவி. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நீ கர்த்தரை சேவி. ஹல்லேலூயா. முழு இருதயத்தையும் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார், முழு ஆத்மாவையும் தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார், நம்முடைய முழு உணர்வுகளையும் தேவன் நம்மிடத்திலே கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அப்படியாக நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை எபிரேயரின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் போது 3:17 அங்கே சொல்லப்படுகிறது,
மேலும் அவர் 40 வருஷமா யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்திலே விழுந்து போயிற்று.
நீதிபதிகளின் புத்தகம் 23:26 வாசிங்க.
என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக.
ஹல்லேலூயா. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழியை நோக்குவதாக. யோவேலின் புத்தகம் 2:13 வாசிங்க.
நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார்.
14 வசனம்.
ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன வழியையும் பான வழியையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை இந்தந்தருளுவார்.
பாருங்க, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஒரு தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, சொல்லும் போது சொல்லப்படுது, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை நீங்கள் கிழித்துக் கொண்டு, உங்கள் இருதயங்களை நீங்கள் கிழித்துக் கொண்டு தேவனிடத்திலே திரும்புங்கள். அது மாத்திரமல்ல, அங்கு சொல்லப்படுகிறது, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் அவர் மிகுந்த கிருபையும் உள்ளார். ஹல்லேலூயா. அவர் கிருபை உள்ள தேவன், அவர் சாந்தம் உள்ள தேவன், அவர் மனத்தாழ்மை உள்ள கர்த்தராய் இருக்கிறார். தேவப்பிள்ளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேண்டிய ஒரு காரியம் என்னவாக இருக்கிறது என்றால், ஏன் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான ஒரு காரியம், நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக சரிபார்ப்பது. நம்முடைய இருதயம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக அது நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். பாருங்க, 14 வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாப்பட்டு உங்கள் தேவனாய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்தத்தக்கதான ஆசீர்வாதத்தை அவர் நோக்கி தந்தருள்வார். அல்லேலூயா. பாருங்க, எப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் நிக்கிற நமக்கு, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் தருகிற அந்த ஆசீர்வாதம், ஒரு முழு இருதயத்தோடு நாம தேவனை தேடும் படிக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார்.
ரோமனின் புஸ்தகம் 10:9 இப்படியாக சொல்லுகிறது.
என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவின் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய்.
நீதி உண்டாக உன் இருதயத்திலே நீ விசுவாசிக்கப்படுவாய், ரட்சிப்பு உண்டாக உன் வாயினால் நீ அறிக்கை பண்ணப்படுவாய். ஹலேலூயா. பாருங்க, அங்கே நாம் பார்க்கிறோம் தேவன், ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தினால் நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், நீதி உண்டாக இருதயத்தினால் விசுவாசிக்கப்படுவாய், ரட்சிப்பு உண்டாக வாயினால் நீ அறிக்கை பண்ணப்படுவாய். மாத்தேயுவின் புஸ்தகம் 7:20 வாசிப்போம்.
மனிதருக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனிதனை தீட்டுப்படுத்தும்,
அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றில் போகிறது, அதிலிருந்து எல்லா போஜனங்களும் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசனங்களைப் போல் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கமடுகளும் காம விகாரங்களும் வன்கண்ணும் பூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வருகிறது. பொல்லாங்கானவைகளான இவைகள் எல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை என்ன செய்கிறதாம், தீட்டுப்படுத்துகிறது. இதயத்தில் இருந்து புறப்படுகிறதான் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. இன்றைக்கு இந்த இதயத்தை தான் தேவன் விரும்புகிறார். அந்த இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கிறதே ஆண்டவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். தேவப்பிள்ளை சங்கீதக்காரன் எழுதும் போது அவன் சொல்லுகிற 68:18 ஆண்டவர் நம் எல்லா காரியங்களிலேயும் இருதயத்தை அவர் நோக்கி பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் விரும்பும் போதெல்லாம் முதலாவது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நாம் நிறைவேற்றுவதற்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்கிறதே ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 5:3 நாங்கள் வாசித்து பார்ப்போமா இருந்தால்,
ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
பார்க்கும் போது அந்த அப்போஸ்தல நடவடிக்கையில நாங்கள் பார்க்கிற ஒரு காரியம், அனனியா பேதுருடத்திலே கடந்து போகும் போது பேதுரு சொல்லவில்லை, நீ போய் உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று நீ கொண்டு வந்து தேவனுடைய பாதத்தில் வையன்று. இவனுக்குள்ளதான் அந்த ஆசை இருந்தது. அனனியாவுக்குள்ளதான் அந்த ஆசை இருந்தது. சப்ராளுக்குள்ளதான் அந்த ஆசை இருந்தது. அவர்கள் தான் ஆசைப்பட்டார்கள் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு தங்களுடைய சொத்துக்களை விற்று தேவனுடைய பாதத்தில் வைக்க வேண்டும் என்று. ஆனாலும் இடையிலே அவர்கள் வஞ்சிக்கப்பட்ட காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அவருடைய இருதயம் வஞ்சிக்கப்படுகிறது. அங்கே அந்த இருதயத்தை அங்கே பிசாசு அவனுடைய இருதயத்தை நிரப்புகிறதை பார்க்கிறோம். அவன் விற்ற பின்பு அந்த பணத்தை அவன் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில அன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அது தடையாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை அனனியாவும் சப்ராலும் அந்த காரியத்தில் சில வேளைகள் அவர்கள் தவறாக இருந்திருக்கலாம். தேவப்பிள்ளை இன்றைக்கு நோக்கி பாருங்க, நம்முடைய இருதயம் இதை போலவே ஏதோ ஒரு காரியத்தில் நிரம்பி போயிருக்கிறது. தேவனுடைய பக்கமாக நம்முடைய வாழ்க்கை திரும்ப முடியாதபடிக்கு எங்கே ஒரு இடத்துல தேவன் நம்முடைய காரியம் தேவனுடைய பக்கம் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் நம் இருதயத்தை முழுவதையும் திருப்ப முடியாது. ஏதோ ஒரு பக்கம் தேவனோடு சாய முடியாதபடிக்கு அது எங்கே ஒரு இடத்துல தடையாக இருக்கிறது. இங்க பார்த்தோம் அவன் முழுவதையும் விட்டு தேவனுடைய பாதத்துக்கு கொண்டு வர வேண்டிய வந்தான். அவனுடைய இருதயம் முழுவதும் அந்த அந்த ஆசை இருந்தது. ஆனால் கொண்டு வருகிற இடையில தான் ஏதோ ஒரு தடை அவனுடைய வாழ்க்கையில உண்டாயிடுச்சு. அங்கே பிசாசு அவனுடைய இருதயத்தை நிரப்பினான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த தடை கடந்து வந்தது. அந்த இருதயம் தேவனோடு சார்ந்திருக்க முடியாதபடிக்கு இடையே எங்கே ஒரு தடை வந்தது. இன்றைக்கு நம்முடைய இருதயம் அப்படித்தான். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வருகிறோம், தேவனை ஆராதிக்க வருகிறோம், தேவனுக்குள்ள பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம், தேவனுக்குள்ள உண்மையா இருக்க வேண்டும் என்று விரும்புவோம், உத்தமமாய் வாழ வேண்டும் என்று விரும்புவோம். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல பிசாசு நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல நம்முடைய வாழ்க்கை தேவனை விட்டு விலகி போகும்படிக்கு பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறோம். தேவனுடைய பிள்ளை இதுதான் இருதயத்துல நாம் தேவனை முழு மனதோடு ஆராதிக்க நம்முடைய ஆசை இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில விருப்பம் இருக்கு. நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தைகள் முழுவதும் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது. ஆனாலும் எங்கோ ஒரு பக்கத்துல அன்றைக்கு அனனியா சப்ராலை போல நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேர திரும்ப முடியாதபடிக்கு தடையாக இருக்கு. இன்றைக்கு அதைத்தான் நாங்கள் ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்றைக்கு அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளை, ஏன் கர்த்தருடைய முகம் கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி கொண்டே இருக்கு. வானத்தின் கீழே நல்லோரையும் தீயோரையும் தேவனுடைய கண்கள் நோக்கி கொண்டே இருக்கு. நாம் நினைக்கலாம் ஒரு வேளை நாம் தவறு செய்வதனால அதை கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று நாங்கள் நினைக்கலாம். இல்ல, தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மக்கள் மத்தியிலே நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய கண்கள் நீதிமான் மேலே நோக்கமாக இருக்கிறதா, நம்மேலே தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவருடைய கண்கள் அனுதினமும் நம்முடைய இருதயத்தை நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு சிறிய தவறுதானே, ஒரு சிறிய பொய்தானே, ஒரு சிறிய காரியம்தானே, இதை கர்த்தர் பார்க்கிறாரா என்று நாங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் தேவ பிள்ளையே, ஒவ்வொரு அசைவையும் கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் தேவ சாமுவேல் தன்னுடைய அபிஷேகிப்பதற்காக ஈசாயோடு ஈசாயினுடைய மகன் பிள்ளைகள் 11 பேரையும் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆனால் கர்த்தரோ சாமுவேல் ஒவ்வொருவருவாக அவன் கடந்து போகும்போது ஆண்டவர் அவர்கள் இல்லை, அவர் இல்லை, அவன் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அதை தடை பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதை அவர் ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், சாமுவேலே நீ மனுஷனுடைய முகத்தை பார்த்து நீ காரியத்தை செய்ய போகிறாய், ஆனால் நானும் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். எங்கே அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கிறதோ அவரைத்தான் கர்த்தர் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். எல்லாரையும் கண்டாலும் ஆண்டவர் குறித்த நபரை சாமுவேல் காண அவன் மறந்து போனான். எப்பொழுதுதான் சாமுவேல் போய் ஈசாயிடத்தை கேட்கிறான், இவ்வளவு பிள்ளைதானா, இல்ல போன வேறு பிள்ளைகள் உனக்கு உண்டான். பாருங்க, கர்த்தருடைய கண்கள் யார் மேல இருக்கிறது என்றால் அவருடைய இருதயமா இருக்கிறவர்கள் மேலேயே கர்த்தருடைய கண்கள் இருக்கு. அந்த 11 பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கண்கள் இல்லை, ஆனால் எங்கோ தனித்து விடப்பட்டிருந்த ஒரு ஈசாயின் மேலே தேவனுடைய கண்கள் நோக்கமாய். காரணம், அவனுடைய இருதயம் முழுவதும் கர்த்தரிடத்திலேயே முழுமையாக இருந்தது. அல்லேலூயா. கர்த்தரிடத்திலே அவனுடைய இருதயம் முழுவதும் முழுமையாக இருந்தது. ஆகவேதான் தேவன் தாவீதை அபிஷேகித்தார். கர்த்தர் தாவீதை அபிஷேகித்த போது அவன் மேலே அவனுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் பார்த்தார். அவனுடைய உருவத்தையோ அவனுடைய தோற்றத்தையோ ஆண்டவர் பார்க்கவில்லை. இன்றைக்கு தேவ பிள்ளையே, தேவன் நம்மை தேவனுடைய சமூகத்தில் அழைத்து தேவன் நம்மை ரட்சித்து நம்மை இன்றைக்கு பரிசுத்தப்படுத்தி அவருடைய சபையில நம்மை சேர்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய இருதயத்தையும் தேவன் அவ்வண்ணமாகவே தேவன் பார்க்க விரும்புகிறார். அதனால வேதம் சொல்லுகிறது, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஒத்த தாசனாக இருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இருதயம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்க வேணும் என்றதை ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி இந்த இருதயம் இருக்க வேணும் நாம் பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதில் அதில் நமக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை, அதை நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் எப்படி இந்த இருதயம் தேவனுக்கு முன்பாக அது சுத்தமாக இருக்க வேண்டும்? பாருங்க, நம்முடைய இருதயம் ஏன் இப்படி இருக்கிறதுங்கிறதை நாங்கள் சில வசனத்துக்கூடாக நாங்கள் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 6:5 வசனத்தை வாசிப்போம்.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது.
அல்லேலூயா. இங்க பாருங்க, நோவாவின் நாட்கள் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளும் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்றதை கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சொல்லுகிற காரியத்தை பாருங்க, அவன் இருதயம், நம்முடைய இருதயம், நம்முடைய நினைவுகள், நம்முடைய தோட்டங்கள் எல்லாம் நித்தமும் நித்தமும் அது பொல்லாதவைகளாகவே இருக்காது. நம்முடைய விருப்பம், நம்முடைய வாஞ்சை எல்லாம், நம்முடைய இருதயம் எப்பொழுதும், நம்முடைய நினைவுகள், நம்முடைய தோட்டங்கள் எல்லாம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக அது சரியாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய விருப்பம். ஆனா பாருங்க, இங்க சொல்லப்படுகிறது அது ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, நித்தமும் நித்தமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் எங்கேயோ அது மிகவும் ஒரு தவறான நோக்கத்துக்குள்ள கடந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எரேமியாவின் புத்தகம் 17:9-10.
எல்லாவற்றை பார்த்திலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன்.
எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய அவயவங்களில எல்லாம் மிகவும் மிகவும் மோசமான ஒரு அவயவம் என்னண்டா? நம்முடைய இருதயம் தான். அதான் திருக்குள்ளதா இருக்குதா? அதான் மிகவும் மோசம் உள்ளதா இருக்கு. அது மாத்திரமே அங்கே கீழே வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செயல்களின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாயிருக்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வைத்திருக்கிற ஒரு பங்கு அந்த பரலோகத்தின் அந்த பங்கை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து அறிகிறவரும் நம்முடைய உள்ளாந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாக ஆண்டவர் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயுவின் புஸ்தகத்தில் 5:8 இப்படியாக சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான். அவன் யார்? அவன் தேவனை தரிசிப்பான். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் அவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். ஹல்லேலூயா. இருதயத்தில் நமக்கு சுத்தம் இருக்குமா இருந்தா நாங்கள் அனுதினமும் நம்ம தேவனை தரிசிக்க முடியும். சமாரிய இஸ்திரி ஆண்டவரிடத்தில் கடந்து வந்த போது, அவள் ஆண்டவரை மெசியாண்டு அவள் கண்ட போது, அவரை தீர்க்க தரிசி என்று அவர் கண்ட போது, உடனடியாகவே அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தைகள், அவளுக்குள்ள உண்டான பாவ கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு ஏற்றதாக மாறிவிட்டார். அதை விட்டு கடந்து போனார். தன் பாவங்களை அறிக்கை பண்ணி தேவனுக்கு முன்பாக தன்னை சரி செய்தது மாத்திரமல்லாமல் மேசியாவை கண்டு அவரை தரிசித்தது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையை மாறியது. ஒரு பட்டணமே ரட்சிக்கப்படும் படிக்காக சமாரிய ஸ்திரியை கொண்டு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். தேவப்பிள்ளே, எப்பொழுது இருதயத்திலே சுத்தமா இருக்கிறோமோ, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக, நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக அது செம்மையாக இருக்கிறதோ, அப்பொழுது தேவனை நாங்கள் தரிசிப்பது மாத்திரமில்லாமல் தேவனுடைய திட்டத்தையும் நாங்கள் செய்யத்தக்கதாக கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இதை நாங்கள் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 139:1 இப்படியாக சொல்லுகிறது,
கர்த்தாவே நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்.
கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நாங்கள் அவர் நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவன். நம் வாழ்க்கையை, நம் செயல்களை ஒவ்வொரு நாளும் அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். சிலர் வெளியில நாங்கள் துதிப்போம், ஆனா உள்ளத்திலேயோ நமக்கு தேவனை குறித்த ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கும். வெளியே நாம துதிப்போம், ஆனா நம்முடைய உள்ளமோ எப்பொழுதுமே தேவனுக்கு தூரமாக இருக்கு. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் என்று நாங்கள் பாடலாம், அவரை நாங்கள் போற்றி நாங்கள் துதிக்கலாம், ஆனால் தேவ பிள்ளையே, நம்முடைய உதடு துதிக்கிற துதிக்குங்க அவரை துதிக்கும் அளவுக்கு நம்முடைய உள்ளம் அவரை துதிப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கை தான் அவரை துதிக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் தான் அவரை போற்ற வேண்டும். நம்முடைய சாட்சி தான் அவருக்கு அவரை உயர்த்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்முடைய வாழ்க்கை நிமித்தமாக மகிமைப்பட முடியும். ஆகவேதான் ஞானி சொல்லும் போது சொல்ல, நீ எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். பாருங்க, அதை சொல்லிவிட்டு அந்த 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 நீதிமொழிகள் அந்த புத்தக அந்த அதிகாரத்திலேயே நாம பார்க்கிறோம். அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அதை சொல்லி எப்படியாக அந்த இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை அவன் கீழே நாங்கள் வாசிக்கும் போது பார்க்கலாம். இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு இருதயத்தின் வாசல்களை முதலாவது நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அங்கே சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், பார்த்தீர்களாக இருந்தால் முதலாவது வாசலே இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அவன் சொல்லுகிறான், உங்கள் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாடுகளை உங்களுக்கு தூரப்படுத்துங்க. ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக அது சரியாக இருக்க வேண்டுமாக இருந்தால், இங்கே ஞானி சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள், நம்முடைய வாய் நம்முடைய உதடு முதலாவது தேவனுக்கு முன்பாக அது செம்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய உடலில் நாம் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்களும், மற்றவர்களை குறித்து நாம் சொல்லுகிற வார்த்தைகளும், மற்றவர்களை குறித்து நாம் சொல்லுகிற பேச்சுக்களும் இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக அது சரியாக இருக்க வேண்டும். தேவப்பிள்ளை பார், நம்முடைய வாய்தான் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள முடியாதபடி அது பிசாசானவன் அதை திருடுகிறான். நம்முடைய வாய்க்கூடாகத்தான் அவன் கடந்து போய் நம்முடைய இருதயத்தை அவன் அசுத்தப்படுத்துகிறான். பாருங்கள், அதுவே ஒரு வழியாக நமக்கு இருக்கிறது. நம்முடைய உதடுகள் காக்கப்பட வேண்டும். நீதிமானுடைய வாய் ஜீவ நீரூட்டம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமானுடைய வாய் ஜீவ நீரூட்டம். இன்றைக்கு நம்முடைய வாயை திறந்த எத்தனை சண்டை, எத்தனை பேச்சு, எத்தனை புறங்கூறுதல், எத்தனை விதமான காரியங்கள் நம்முடைய வாயை. ஆகவே தான் ஞானி சொல்ற, உன் வாயை காத்துக்கொள். முதலாவது அங்கிருந்துதான் பாவம் நமக்குள்ள கடந்து போகிறது. நம்முடைய வாயை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய உதடுகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரம் அவன் சொல்லவில்லை. அங்கே பார்க்கும் போது உன் கண்கள் நேராக நோக்க கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய கண்கள் நேராய் நோக்க கடவுது. நம்முடைய இருதயம் காக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய கண் காக்கப்பட வேண்டும். நம் கண்கள் எப்பொழுதும் அசுத்தமானவைகள் அல்ல, சுத்தமானவைகள். இன்றைக்கு பாத்தீங்களா, இருந்தா இன்டர்நெட்டை திறந்தால் இன்றைக்கு எஸ்எம்எஸ் ஒவ்வொரு காரியங்கள் இன்றைக்கு நிறைந்திருக்கிற இந்த டெக்னாலஜி உலகத்தில் நாங்க எங்க பார்த்தாலும் பாவத்தை தான் கண்கள் பார்க்கிறது. முதலாவது பாவத்தை தான் கண்கள் பார்க்கிறது. இன்டர்நெட்டை நீங்க திறந்தீங்களா இருந்தா முதலாவது பாத்தீங்களா இருந்தா அந்த வெயிட் லாஸ் என்று சொல்லி ஒரு காரியத்தை போடுவார். அங்கேதான் எங்களுடைய கண்கள் நோக்கமாய், அங்கேதான் போகுது. அசுத்தமானதை நம்முடைய கண்கள் நோக்குதல். ஆகவே நம்முடைய இதயம் காக்கப்பட வேண்டுமா என்றால் ஞானி சொல்லும் போது சொல்லலாம், நம்முடைய கண்கள் நேராய் பார்க்க கடவுள், கர்த்தரை பார்க்க கடவுள். இன்றைக்கு அநேக வேளைகளில் நம்முடைய கண்கள் தான் பாவம் செய்வதற்கு அது ஒரு வழியாக இருக்கிறது. அநேக வேளைகளில் அவன் கர்த்தரோடு உலாவி வந்தாலும் அவருடைய கண்கள் எங்கோ ஒரு இடத்துல பாவம் செய்யத்தக்கதாக அது திரும்பியது. அதனாலதான் அவளுடைய இருதயம் அந்த பார்வைக்கு புசிப்பும், அந்த பார்வைக்கு நல்லதாகவும், புசிக்க திருப்தியுள்ளதாகவும் இருந்தது. அப்படியே கண்ட உடனே அவளுடைய இருதயம் மாறியது. தேவப்பிள்ளே, இன்றைக்கு அந்த கண்களை குறித்து ஞானி சொல்லும் போது சொல்லுகிறான், உன் கண்கள் நேராய் நோக்க கடவுள், உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுள். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே கீழே நாங்கள் பார்க்கும்போது உன் கால்கள் சீர்தூக்கி உன் வழிகளை எல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. உன் கால்கள் உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார். கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளிலே நாங்கள் நடந்து, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்ய போகும்போது, நம் கால்களை நாங்கள் அதற்கென்று நாங்கள் துரிதப்படுத்தும் போது, அங்கே நாங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள முடியாதபடி ஒன்று ஜோவானின் புஸ்தகம் 7:8-9
அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
நம்முடைய இதயம் காக்கப்பட வேண்டுமாயிருந்தால் அனுதினமும் நம்முடைய இதயத்தை தேவப்பிள்ளையே நாங்கள் சுத்திகரிக்க வேண்டும். இங்க வேதம் சொல்லுகிறது, நம்மில் நாமே பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். இதை அநேக வேளைகளில் நாங்கள் நினைக்கிறோம். இதை நாங்கள் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு சத்தியத்தை சொல்லும் போது மாத்திரம்தான் நாங்கள் இதை நினைவு கூறுவது உண்டு. அப்படி அல்ல, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பாவம் செய்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல நம்முடைய வாய் தவறு செய்து, நம் கண்கள் தவறு செய்து, நம் உதடுகள் தவறு செய்து, நம் கால்கள் தவறு செய்து, நம் கைகள் தவறு செய்து, எங்கேயோ ஒரு இடத்துல நாம் தவறு செய்கிறோம். தேவப்பிள்ளை அனுதினமும் நாம் ரட்சிக்கப்படும் படிக்குத்தான் தேவன் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக இந்த பூமியில சிந்தினான். அனுதினமும் நாங்கள் பரிசுத்தமாக்கப்படும்படிதான் தேவன் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தினான். நம் நேற்று ரட்சிக்கப்பட நாங்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டதோடு நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை அதனோடு முடிந்து விட்டது இல்லை. அதுதான் எங்களுடைய ஆரம்பமாக இருக்கிறது. ஆனால் முடிவு வரையும் ரட்சிக்கப்படுகிறவனே, முடிவு பறையும் நிலைத்திருக்கவனே ரட்சிக்கப்படுகிறான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தமும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். அதற்கு தேவன் எதிர்பார்த்த ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தை தான். நம்முடைய இருதயமே அதற்கு ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு காரியமாக இருக்கிற தேவப்பிள்ளை. இங்கே பார்க்கும்போது சொல்லப்படுகிறது, நம்மிலே நாம் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமிலே வஞ்சிக்கிறோம். மனம் திரும்புதல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் உண்டாயிருக்கணும். பாவத்தை மறைக்கிற மனுஷன் வாழ்வடைய மாட்டான். ஆனால் அதை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் தேவனிடத்திலே இரக்கம் பெறுவான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவப்பிள்ளை இரக்கம் பெறும்படிக்காக, தேவனுடைய இரக்கத்தை நாங்கள் பெறும்படிக்காக அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில நமது நமக்கு உண்டாயிருக்கிற தவறுகளை தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் சரி செய்ய வேண்டியவர்களாயிருக்கோம். அப்பொழுதுதான் நாம் கைகளை உயர்த்தி கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் பிரியம் உள்ளவராயிருக்கிறார். பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்துக்கும் நீக்கலாக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயரின் புஸ்தகம் 12:1
ஆகியால் மிருகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட கடவோம்.
ஹல்லேலூயா. அருமையான ஒரு வசனத்தை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் இப்ப மிருகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு, பாவமான பாரத்தை நம்மை சுத்தி நிற்கிற பாவத்தை நம்மை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாயே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு இந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடக்கடவும் சொல்லி சொல்லப்படுகிறோம். நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு தேவனுடைய ரத்தம் போதுமானதாக இருக்கிறது போல இயேசுவை நோக்கி எப்பொழுதும் நமக்கு வருகிற பாவ போராட்டங்கள், நமக்கு வருகிற பிரச்சனைகள், உலகத்தில் வருகிற போராட்டங்கள், உலகத்தில் வருகிற நிந்தைகள், உலகத்தில் வருகிற அவமானங்கள் அநேக வேளைகளில் தேவனை விட்டு நம்மை பின்வாங்க செய்கிறதற்கு ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு இருதயம், நம்முடைய இருதயம் காத்துக்கொள்ளப்பட முடியாதபடிக்கு அநேக வேளைகளில் பிசாசானவன் பாவ போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அவனை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்ப பிசாசானவன் வலித்து விடுகிறான். இங்கே சொல்லப்படுகிறது, மிருகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு சாட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அநேக சாட்சிகள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எப்படி வாழ வேண்டும் என்று அநேக சாட்சி கட்டுகளை ஆவியானவர் நமக்கு முன்பாக இந்த எபிரேயரின் புஸ்தகத்திலே காண்பித்திருக்கார். அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம். எப்படி வாழ்ந்தார்கள், எதற்காக வாழ்ந்தார்கள், எதற்காக அவர் ஓடினார்கள், அவருடைய ஓட்டம் எப்படி இருந்தது, அவருடைய நன்மையான காரியங்கள் எப்படி இருந்தது, அவருடைய ஓட்டத்தை பார்த்து அதை பார்த்து அதை பின்பற்றி அதன் வழியிலே நாங்கள் செல்ல வேண்டியவர்களாக இருக்கோம். அதற்கு மேலாக எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் நமக்கு முன்மாதிரியாக நமக்கு தந்திருக்கிறார். அவர் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு சொல்லும் போது என்னிடத்தில் பாவம் என்றனை யாரேனும் உங்களால் சொல்லக்கூடுமோ, அந்த அளவுக்கு பவுல் சொல்லும் போது சொல்லலாம், என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். காரணம் அந்த அளவுக்கு கிறிஸ்துவை போல கிறிஸ்துவனுடைய மாதிரியை பின்பற்றி வாழ்ந்தவன் பவுல். தேவபிள்ளை இன்றைக்கு அதே ஆண்டவன் இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கிறார். அவனுடைய மாதிரியை பின்பற்றும்படி சங்கீத புத்தகம் முதலாவது அதிகாரம் முதலாவது,
துன்மார்க்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறவன் சண்பாக்கியவான்.
பாருங்க, நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்வதற்கு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை பண்ணி நாங்கள் விட்டுவிடுவது அவருடைய ரத்தம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது போல, இங்கே இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தேவனுடைய வசனம் நமக்கு மிகவும் அது ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. தேவ வசனம் இல்லாமல், தேவ வசனத்தினாலே நாங்கள் நிறைந்திருக்காமல் எந்த பாவ போராட்டத்தையும் நாம் ஜெயமெடுக்கவே முடியாது. தேவப்பிள்ளையே, இந்த நாட்களிலே நாம் வஞ்சிக்கப்பட்டு போறதற்கு காரணம் கர்த்தரை குறித்ததான சரியான ஒரு அறிவு நம்முடைய வாழ்க்கையில இல்லாததினால்தான். தேவனை குறித்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில இருக்குமா இருந்தால் நிச்சயமாகவே நாங்கள் ஒருபோதும் நாங்கள் தவறுவிட போவதில்லை. காரணம் தேவ வசனம் எப்பொழுதும் எங்களை சரியான வழியிலே நம்மை நடத்தும். தேவ வசனம் இருந்தால் பிசாசு ஒருபோதும் நம்மை வஞ்சிக்க மாட்டான். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் கடந்து போன போது ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அவனுக்கு முன்பாக எடுத்து காண்பித்தது தேவனுடைய வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தின் இச்சைகளை காண்பித்தான், உலகத்தினுடைய அதிகாரங்களை காண்பித்தான், உலகத்தினுடைய உலகத்தில் இருந்த எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் காண்பித்தான். ஆனால் ஒன்றுக்கு கூட இயேசுவானவர் அவர் அதற்கு வஞ்சிக்கப்பட்டு போகவில்லை. காரணம் தேவ வசனம் அவருக்கு முன்பாக இருந்தது. தேவ வசனத்தினாலே பிசாசை துரத்தினார், தேவ வசனத்தினாலே இச்சைகளை மேற்கொண்டார், தேவ வசனத்தினாலே உலகத்தினுடைய அதிகாரங்களை மேற்கொண்டார். காரணம் என்ன தெரியுமா, அன்றைக்கு தேவன் தன்னுடைய வசனத்திலே எப்பொழுதுமே அவர் இந்த பூமியில வாழும்போது அதற்கு உறுதியாக நின்றார், அதற்கு முன்மாதிரியாக இருந்தார் தேவப்பிள்ளை. இன்றைக்கு நமக்கு வேண்டிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனம் எப்பொழுதும் நமக்குள்ள நிறைந்திருக்க வேண்டும். அந்த வசனம் தான் நம்ம எப்பொழுதும் துன்மார்க்கனுடைய வழிகளில் இருந்து நம்மை நிவர்த்தியாக துன்மார்க்கின்ற வழிகளில் நாங்கள் செல்ல முடியாதபடி இலங்கையில பார்த்த காரியங்கள் அதுதான். அநேகர் இன்றைக்கு அநேக விசுவாச பிள்ளைகள் கூட இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. காரணம் தேவனை குறித்த அறிவு இல்லை, தேவனை குறித்த அந்த சிந்தை இல்லை, அந்த நோக்கம் இல்லை. பணம், காசு, அந்த தேவைகள் சந்திக்கப்பட்ட போதும், அந்த வழி நிவர்த்தியாக்கப்பட்ட போதும். தேவன் இரண்டாவது பட்சமாகத்தான் இருக்கா, தேவனுடைய வசனம் இரண்டாவது பட்சம், முதலாவது பணம். அந்த தேவை சந்திக்கப்படும், கர்த்தர் சந்திப்பாங்க, விசுவாசமே இல்லாம போயிட்டு அப்படிப்பட்டதான விசுவாசங்கள் குறைந்து போறதை நாங்க அந்த தேசத்துல காணக்கூடியதா இருந்து அநேக வாலிப பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது தாறுமாறாக இருக்கிறதை காண்கிறோம். ஆனா தேவ பிள்ளை இன்றைக்கு தேவன் இந்த சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரே, நாம் மனம் திரும்பும்படிக்கு எல்லா காவலோட நம்முடைய இருதயத்தை நாம காத்துக் கொள்ளும்படிக்கு தேவ வசனம் நமக்கு வேண்டியதா இருக்கிறது. தாவீது சொல்லும் போது சொல்லலாம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நான் நிற்காமல். இன்றைக்கு அநேக வழி அதான், உலகத்தாருடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனையை விட நமக்கு பெரிதாக காணப்படுகிறது. உலகத்து ஆலோசனைகள், தேவனுடைய ஆலோசனையை நாங்கள் கேட்கறதுக்கு முன்பாக உலகத்தினுடைய ஆலோசனைங்கிறத கேட்கறதுலாம் நாங்கள் ஆர்வமா இருக்கும். யாரும் அதற்கு உதவி செய்ய மாட்டோம். அந்த நேரம் அந்த தேவை சந்திக்கப்பட்டா போதும். தேவ வசனம் என்ன சொல்லுதுன்றது அது இரண்டாவது பட்சம். ஆனா முதலாவது பட்சம் என்ன, தேவனுடைய ஆலோசனை இல்ல, துன்மார்க்கனுடைய ஆலோசனை, உலகத்தினுடைய ஆலோசனை, அதுதான் எங்களுக்கு தேமா இருக்கு. அதனால சில வேளையில எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கேடுபடுத்திக்கோ. ஆனா வேதம் சொல்லுங்க பாருங்க, வாசிங்க சங்கீதம் வந்து,
துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறவன் அன்பாக்கியவான்.
ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில நீ நடவாம, பாவிகளுடைய வழிகள்ல நீ நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நீ உட்காராமல், இன்றைக்கு இந்த மூன்று வழிகளையும் விட்டு நாங்க விலகினா தான் தேவனுடைய வசனத்துல நாங்க பிரியமாயிருக்கும். தேவ வசனத்துல பிரியமா இருக்கணும், இந்த வழிகளை நாம நிக்க கூடாது. தேவ வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஜீவனி. ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்து, அவர் சத்தியத்தினால கிருபையினால நமக்குள்ளே நிறைந்தவராய். வேதம் அப்படித்தான் சொல்லுது, நமக்குள்ள நிறைந்திருக்கிறார். சத்தியம் நமக்குள்ள இருந்திருக்கு, சத்தியம் நமக்குள்ள நிக்குது. ஆனா அந்த சத்தியத்தின் படி நம்மளால வாழ முடியல. அதுதான் அநேக வேலைகளை நாம எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள முடியாதபடி சத்திய வசனம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவதில்லை. உலகத்தை சொல்றது சில வேலைகளை கர்த்தருடைய வசனத்தை விட நியாயமானதாக நமக்கு தோன்றுகிறது. பாவிகள் சொல்லுகிற வழிகள் சில வேலைகளை நமக்கு அது ஒத்து போகக்கூடியதாக இருக்கு, உலகத்தோடு ஒத்து போகக்கூடியதாக இருக்கு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்த வாழ்க்கை. அநேக வேலைகள் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள முடியாதபடி வாழ்கிற காரணம் என்ன? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சா தேவனுக்கு அவன் பகைஞனா இருக்கான். உலகத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கான்னு வேதம் சொல்லு. உலகத்தில் அன்பு கூறாத, தேவனிடத்தில் அன்பு கூறு. அவரே சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருவரால் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தேவ பிள்ளை, தேவ வசனம் எப்படி எங்களுக்கு முக்கியம், அந்த தேவ வசனத்துல நாம் எப்பொழுதும் நாம் நிறைந்திருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீட்டார்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதத்துல பிரியமா இருக்கிறீங்களா? நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஏன்னா நம்முடைய காரியங்கள் இன்றைக்கு நாம் செய்தும் அதனுடைய பூரணமான பலனை நாங்கள் அடையாமல் போகிறோம். காரணம் என்ன தெரியுமா? உலகத்தோடு ஒத்து போகிறோம், உலகத்தோடு ஒத்த தேசம் தரிக்கிறோம். தேவனுடைய தேவனோடு நாங்கள் நிக்க முடியறதில்லை, நம்மால நிக்க முடியறதில்லை. அதனால அநேக வேலைகள்ல கர்த்தரையும் உலகத்தையும் நாங்கள் பிரியப்படுத்த பார்க்கிறோம். அதே அநேக வேலைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அநேக வேலைகள்ல அது தேவனுக்கு பிரியமில்லாமல் போறதுக்கு காரணம் நம்ம உலகத்தோடு நிற்கிறதுனால. தேவ பிள்ளையே, ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரம், நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரம், நீ கர்த்தருடைய பார்வையில ஜீவ நீரூற்று. அதான் வேதம் அங்கே சொல்லும்போது ஞானி சொல்லுகிறான், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள், அதனிடத்துல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எங்க இருந்து? உனக்குள்ள இருந்த அந்த ஜீவ ஊற்று. எப்பொழுது? இருதயத்தை நீ காத்துக்கொள்ளும் போது அந்த ஊற்று, அந்த ஊற்றை அவள் அதை அந்த ஊற்றை அவள் கண்டபோது, சமாரியாஸ்திரி கண்டபோது, அந்த ஊற்றை அவள் பெற்றுக்கொண்ட போது, அந்த மெசியாவை அவள் பெற்றுக்கொண்ட போது, அவள் உடனடியாக சமாரியாவுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு இஸ்திரியாக மாறினாள். அவ்வளவு காலம் இயேசுவை காண முன்பாக அவளுடைய வாழ்க்கை மிகவும் சீர்கேடாக இருந்தது. ஆனால் இயேசுவை கண்டபோது, இயேசுவை தரிசித்த போது அவளுடைய வாழ்க்கை மாறியது. ஒரு தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறினார், ஒரு பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறினார். தேவபிள்ளை, இன்றைக்கு தலைத்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் தான், உன்னை ஜீவ நீரூற்றாய் காண ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வாழ்க்கையை ஜீவ நீரூற்றாய் காண ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு காரணம் என்ன தெரியும்? அதுக்கு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறது. தேவ வசனத்துல ஆண்டவராய் இயேசு சொன்ன, நான் இந்த உலகத்துக்கு நான் வரும்போது முதலாவது ஆண்டவர் சொன்ன காரியம், விசுவாசத்தை நான் காண்பேனோ. இன்னைக்கு விசுவாசம் அநேக வேலைகள் தணிந்து போகிறது. வேதத்தை படிக்கிறோம், வேதத்தின் படி வாழ வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் கூட விசுவாசம் இல்லாததினால அநேகர் விழுந்து போறாங்க. அநேகருடைய விசுவாசம் ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போகிறது. அநேகருடைய வாழ்க்கை ஒரு வேலையை விட்டுட்டோமா என்ற, தேவனுக்காக ஒரு காரியத்தை விட்டுட்டோமா இருந்தா அடுத்த பக்கம் பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், ஐயோ எதிர்காலம் என்னமாகும், என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன, என் குடும்பத்தினுடைய வாழ்க்கை என்ன, கர்த்தருக்காக சின்ன தியாகம் பண்ணிட்டா போதும், அடுத்த காரியம் என்ன ஆகுமோ. வேதம் சொல்லுகிற விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். உன் வாழ்க்கை பிழைக்கணுமா இருந்தா தேவனிடத்தில் முதலாவது அன்பு கூறு, அவரை முழுமனதோடு விசுவாசி, அவரை முழுமனதோடு தேடு, அவரை முழுமனதோடு அண்டிக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். பார்த்தோம், நம் உயிரத்தை காத்துக் கொள்வதற்கு முதலாவது அவருடைய ரத்தம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்வதற்கு அவருடைய வசனம் நம்முடைய இருதயத்தை அனுதினமும் சுத்திகரிக்க நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை பார்த்து நாங்கள் முடிக்கப் போகிறோம். ஒன்று தீமோத்தேயும் 6:5 வசனத்தில் வாசிப்போம்.
கெட்ட சிந்த உள்ளவர்களுக்கு சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான,
பாருங்க, கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாகி இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும்
மாறுபாடான
தர்க்கங்களும் பிறக்கும், தர்க்கங்கள் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ
என்ன
செய்வப்பிள்ளை? நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்ள முடியாத படிக்கு பவுல் சொல்லுகிற ஆலோசனையை பாருங்க. திமித்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், சத்தியம் இல்லாதவர்கள், அது மாத்திரமா சொல்லவில்லை, கெட்ட சிந்தை உள்ளவர்கள், சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை தரித்துக்கொண்டு இப்படிப்பட்டவர்களோடு கூட நாம் அடையாளம் காண வேணும். இப்படிப்பட்டவர்களை நாங்கள் அடையாளம் காணணும். சத்தியம் இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவர்களும் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார்கள். இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களும் தேவனுடைய சபையில இருக்கிறார்கள். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள முடியாதபடி இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. பவுலுக்கு, பவுல் திமோத்தேயுக்கு எழுதும் போது அதை அழகாக சொல்லுகிறான், அப்படிப்பட்டவர்களோடு நீ சம்பந்தம் கலவாக, அப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு, அப்படிப்பட்டவர்களை நீ அறிந்தால் அவர்களை விட்டு ஒதுங்கு, உன்னுடைய விசுவாசத்துக்கு யார் தடையாக இருந்தால் அவனை விட்டு விலகி போ. அதுதான் அநேக வேலைகள் நம்முடைய இருதயம் காக்கப்பட முடியாதபடிக்கு இருக்கின்ற ஒரு காரியம். பாருங்க, அவன் சொல்லி போட்டு சொல்றான், கெட்ட சிந்தை உள்ளவர்களாகவும் சத்தியம் இல்லாதவர்களாகவும் தேவ பக்தியை ஆதாய தொழில். இன்னைக்கு அதான் நடக்கு. இன்னைக்கு ஸ்ரீலங்கால எல்லாம் போய் பாத்தீங்களா நடக்கு, ஆண்டவருடைய ஊழியம் ஆதாய தொழிலா போயிட்டு ஆதாயம் கிடைக்காது, அதைத்தான் நம்புவாங்க. ஆராதிக்கிற இயேசுவை நம்பல, அந்த அளவுக்கு சீர்கட்டு போகுது. ஒவ்வொரு மனுஷனுடைய விசுவாசமும் சீர்கட்டு போகுது. காரணம், அவர்கள் அவர்கள் சேர்ந்திருக்கிற நபர்கள், சேர்ந்திருக்கிற வாழ்க்கை. தேவப்பிள்ளை உன்னை ஆராய்ந்து அறி, அனுதினமும் கர்த்தர் உன்னை ஆராய்ந்து அறிகிறது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆராய்ந்து அறி. ஒருவேளை நமக்கு யோசனை, ஐயோ ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பேச ஆசீர்வாதத்தை கேட்கறதுக்காக வந்தோமே, இந்த இடத்துல இப்படிப்பட்ட காரியத்தை கேட்கிறோம். இல்ல, தேவப்பிள்ளையே பரிசுத்தமாக இருக்கும் போதுதான் நீ தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் தான் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகும். பரிசுத்தம் தான் தேவனோடு நம்மை இணைக்கும். பரிசுத்தம் தான் தேவனை தரிசிக்க செய்யும். பரிசுத்தமான வாழ்க்கை தான் தேவனோடு நம்மை நிலைத்திருக்கப்படும். அந்த வாழ்க்கையை விட்டு நாம விலகுவோமாக இருந்தால், நம்முடைய இருதயத்தை நாம எல்லா காவலோடு நாங்கள் காக்காம இருப்போமாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே அது சீர்கெட்டதாகவே இருக்கும். தேவன் அதை விரும்பவில்லை, தேவன் அதை விரும்பவில்லை. தேவ பிள்ளையை பாரு, அதை சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், அங்கு மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களிடத்துல இருந்தான் வீணான தர்க்கங்கள், வீணான காரியங்கள். இயேசு இயேசு என்று நீ போனாயே, இயேசு இயேசு என்று சொல்லி ஓடினாயே, உன் வாழ்க்கையை பார், உன் வாழ்க்கையை பார். அவனை காண்பி, பிசாசை காண்பிப்பான், நம்முடைய விசுவாசத்தை குறைந்து போக பண்ணுவான். நம்ம இப்ப போகலாம், இன்றைக்கு ஆராதித்து விட்டு தேவ வசனத்தை கேட்டுவிட்டு நாங்க போகலாம். ஆனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நம்முடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கு? கிறிஸ்துக்குள்ள நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? நம்முடைய விசுவாசம் சோர்ந்து போயிருக்கா, இல்ல இன்னும் தேவனுக்குள்ள நம்முடைய விசுவாசம் வளர்ந்திருக்க? இதை அனுதினமும் தேவனுடைய பிள்ளையை ஆராய்ந்து அறிய வேணும். பாருங்க, அங்கே சொல்லப்படுகிற சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், போதுமென்ற மனதோடு கூடிய தேவ பக்தி தான் அல்லேலூயா அல்லேலூயா. போதுமென்ற மனதோடு கூடிய தேவ பக்தி எனக்கு அதுதான் இல்லை. ஆசை, எதை கண்டாலும் ஆசை, எதை கண்டாலும் விருப்பம், எதை கண்டாலும் போடணும், நல்ல கார் வாங்கி ஓடணும், உங்க தகுதிக்கு மிஞ்சி வாழணும், உன் தகுதிக்கு மிஞ்சி நீ செலவு செய்யணும், உன் தகுதிக்கு மிஞ்சி உன்னுடைய ஆசைகள் அளவு கடந்து இருக்கணும். இதுவே நம்முடைய வாழ்க்கையில அநேக வேலைகளை தேவனை விட்டு நம்மை பின்பாக செய்யுது. அநேக வேலைகள் நம்முடைய வருமானத்துக்கு மிஞ்சினதான ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய விருப்பங்கள் ஆயிரம் இருந்தாலும் அதெல்லாம் கிறிஸ்துவுக்காக தேவ பிள்ளையே. இந்த நாட்கள் அநேக அநேக விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. யாருக்கு தான் விருப்பம் இல்லை, யாருக்கு தான் ஆசை இல்லை? இருக்குது, ஆசை இருக்குது. ஆனா அதை நிறைவேற்றும் படிக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்க அளவு எவ்வளவு, அதை தான் நம்ம நிர்ணயித்து பார்க்கணும். உனக்கு கொடுத்திருக்க அளவு எவ்வளவு அதை நிர்ணயித்து பார். உன் ஆசை தேவ பக்தியோட இணைச்சுப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருக்கிறது, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை கர்த்தர் காணும் படிக்கிறார். உன்னை காண ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி தெரியுமா? ஒரு தேவ பக்தி உள்ளவனாக, ஒரு தேவனுடைய பக்தி உள்ளவனாக. வேஷம் இருக்கலாம், அது உன் வாழ்க்கையில விபரீதமா போயிடக்கூடாது. நமக்குன்ற ஒரு அளவை கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். தேவபிள்ளை அந்த அளவோடு நாம நம்முடைய ஆசையை நாம திருப்தியாக்கும் போது, எப்பொழுதும் அதை சமப்படுத்தும் போது தேவனுக்குள்ள நாங்கள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ முடியும். மனமகிழ்ச்சி, இன்றைக்கு மனமகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில், இன்றைக்கு கனடா தேசத்தில் நீங்க எடுத்து பாத்தீங்களா, விசுவாசிகளுடைய வாழ்க்கை மிகவும், அவருடைய வாழ்க்கை, அவர்கள் சபைக்கு வருகிறதே ஏதோ வருவார்கள். எதற்காக? வரத்தானா வேணுமென்றது போல சிலர் வருவாங்க. கர்த்தரை ஆராதிக்கத்தானா வேணுமென்ற போல பாரு. இன்றைக்கு விட்டா இன்றைக்கும் ஒரு வேலையை செய்து முடிச்சிடலாமே, இன்றைக்கு இந்த மூன்றாவது வேலையை நான் முடிச்சிடலாமே, ஏண்டா ரெண்டு வேலை மூன்று வேலை, அதான் முதலாவது. கேட்டா சொல்லுவாங்க, யாரு ப்ரோ பில்லு கட்டுறது, யாரு மோட்கேஜ் கட்டுறது, யாரு காருக்கு ஃபைனான்ஸ் கட்டுறது, எப்படி முடியும்? வேலைக்கு போனா தானே முடியும். ஒரு வேலை காணாத இல்ல ப்ரோ, ரெண்டு வேலை காணாத இல்ல ப்ரோ, மூன்று வேலை ஓடுறாங்க, வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடுறாங்க, விபரீதம் இல்லாம ஓடுறாங்க, மனம் சஞ்சலம் வர்றாங்க. எப்பயாவது இருந்துட்டு ஆலயத்துக்கு வருவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியம் இப்படியா இருக்கு, மோட்கேஜ் கட்ட முடியல, பில்லெல்லாம் நிறைஞ்சு போய் கிடக்கு, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை பிரதர், மனசு ஒருபாடு, நான் ஒருபாடு, இந்த பிள்ளைகள் இன்னொருபாடு, இதான் காரணம். போதுமன்ற மனம் இல்லை, இன்னும் சேர்க்கணும். ஆனா வேதம் சொல்லுதோ, உலகத்தில் நீ ஒன்றையுமே கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றையும் நீ கொண்டு போக போறதும் இல்லை, ஆனா சேர்க்கணும், ஆனா சேர்க்கணும், சேர்க்கிறாங்க. என்னுடைய உடன்பிறந்த சகோதரி மன்னர்ல நன்றாக வாழ்ந்தவர், அவர் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்பெக்டரா இருக்க, அவர் ஒரு டீச்சரா இருக்க, நல்ல சம்பளம், ரெண்டு பேருமே நல்ல சம்பளம், நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. 15 வருடங்கள் அவருடைய வாழ்க்கையை நானே பார்த்து, அட இவங்க வெளிநாட்டை விட நம்ம விட இவங்க நல்லா வாழ்றாங்களே, இவ்வளவு நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே. ஆனா அவருக்குள்ள இருந்த ஒரு பேராசை, 2 கோடி கடன்படுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறி, 2 கோடி கடன்பட்டிருக்க. இன்றைக்கு அந்த 2 கோடியை கட்ட முடியாதபடிக்கு 65-68 pounds நாங்கள் அனுப்பினோம், அப்படி சம்திங் 80 pounds அந்த கடனை கட்டுறதுக்கு வித்திருக்கிறாங்க. அந்த கடனை அடைச்சு பார்த்திருக்காங்க, அது முடியல. இன்னமும் 1,40,00,000 கடன் இருக்கு. உலகத்தில் எங்க ஒரு கவர்மெண்ட் கூட இவ்வளவு கடன் பட்டிருக்காரு, அவர் பட்ட கடன். காரணம், போதுமென்ற மனதோடு கூட வாழ்ந்திருந்தா இந்த பெயின் இல்லை. இன்றைக்கு சாகுற அளவுக்கு அவருடைய நிலைமை மாறி போயிட்டு, அவர்களை காணும் போதெல்லாம் நான் சொல்றேன், இயேசுவை குறித்து நான் சொல்றேன், அவங்க கத்திலே
பேக்ரவுண்டுகளை இருக்கிறபடியினால மிகவும் வைராக்கியம் அப்படி வாழ்ந்தாங்க. ஆனா இன்றைக்கு இயேசுதான், இயேசுவை தவிர போற ஒன்றும் இல்ல. இப்ப மனம் திரும்பி சபைக்கு போக தொடங்கியாச்சு. எப்படியாவது இயேசுதான் இதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலை தரணும். இது அன்றைக்கே செய்திருந்தா, அன்றைக்கே இயேசுவிடத்துல போயிருந்தா வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு கொடுத்துருக்க வேண்டியது இல்ல, சீட்டு போட வேண்டிய அவசியம் வந்திருக்காது. எல்லாமே இன்றைக்கு 2 கோடி கடன் படுகிற அளவுக்கு நிலம் மாறி போயிடும். காரணம், போதுமென்ற மனம் இல்லாததுனால. நல்ல வேலை, நல்ல சம்பளம், 60,000-70,000 ரூபாய் தாராளமா காணும். ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு 70,000 ரூபாய் அவங்க மாசம் எடுக்கிற சம்பளம் தாராளமா காணும். அது போதாதென்று சீட் இஞ்சால வாங்கி, இஞ்சால அஞ்சால 2 விதத்துக்கு வாங்கி, இல்ல 5 விதத்துக்கு இஞ்சால சீட்டை போட்டு அங்கால மாறுறது, அங்கால மாறி இஞ்சால கொடுத்து முடிவு மரணம் வரைக்கும் கொண்டு போயிட்டு, அவருடைய ஆசை மரணம் வரைக்கும் கொண்டு போயிட்டு. பரிதாபமான தேவ புள்ளி இது. ஒருவேளை அவ இயேசு அறியாதனால அவங்க செய்திருக்கலாம். இன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன், அவங்க கடன் கொடுத்ததுல ஒரு விசுவாசி, ஒரு அதாவது ஒரு ஊழியக்கார, அதாவது சபையில இருக்கிற ஒரு ஊழியக்காரன் கூட வட்டி கடன் கொடுத்திருக்க. இத எங்க போய் சொல்ல முடியும்? 21 லட்சம் அவருக்கு இவர் வட்டியை கொடுத்து போட்டு சொன்னா கத்த எல்லாத்தையும் சந்திப்பார். அல்லேலூயா. கத்தர் இதான் இதுக்கு முடியும். போதுமன்ற மனம், திருப்தியா வாழுங்க, இருக்கிறத கொண்டு வாழுங்க. கத்திரிட்ட கேளுங்க, ஆண்டவரே இருக்கிறத நீ எனக்கு ஆசீர்வதித்து தானோ ஆசீர்வதிப்பார். தேவப்பிள்ளையே, நீ 1,000 ரூபாய் நீ வருமானம் எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளு, இந்த 5,000 ரூபாய் எனக்கு ஆசீர்வதிச்சு தாங்க ஆண்டவரே, ஆசீர்வதிப்பார். அது பழகி பெருக பண்ணுவார் ஆண்டவர். அதுக்கு மிஞ்சினது நமக்கு வேணாம். எல்லா காவலோடு இருதயத்தை நீ காத்துக்கொள், அப்பொழுது உன் இருதயத்தில இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். பாருங்க வாசிங்க கொஞ்சம் அங்கல. சாரி,
உண்ணவும் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இருந்து ஒன்றும் கொண்டு போனதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனிதரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித ஈச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு.
அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையாக அங்கே அங்கே பவுல் அதை எழுதுகிறார். அருமையான ஒரு காரியத்தை அவங்க சொல்லுகிறாங்க பாரு. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறு, அதை விட்டு ஓடு, அதை அதை பார்க்காத, அது ஆசைப்படுத்தும், உன்னை ஆசைப்படுத்தும், உன் வாழ்க்கையை சிதைப்பதற்கு அது எவ்வளவு அது செயல்பட முடியுமோ செயல்படும். ஏண்டா பண ஆசைதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை மூடிக்கொண்டிருக்கிறார். அது ஒன்றுதான், பண ஆசையினால அநேகர் சோரம் போறாங்க. ஆகவே திமத்தியை பார்த்து பவுல் சொல்லும் போது பண ஆசையை விட்டு நீ விளங்கு, அதை அடையும்படி நீ நாடாத, ஐஸ்வர்யமாக விரும்பாது. தாவீது சொல்லும் போது சொல்லுகிறான், என்னை மட்டாக நீ ஆசீர்வதியும், நான் ஐஸ்வர்யன் ஆகிறதுனால உம்முடைய பேர், உம்முடைய பேரை நான் வீணாக்கி விடாத படிக்கு, நான் ஏழ்மையாக போறதுனால உம்முடைய உம்முடைய நாமத்தை நான் தூசிக்காத படிக்கு என்னை மட்டாக ஆசீர்வதியும் ஆண்டவர். தேவப்பிள்ளை அதைத்தான் இங்கே பவுல் சொல்லும் போது சொல்றான், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்தத்தையும் நீ அடையும்படி நாடு. அதுதான் இன்றைக்கு தேவை. எதை எதை அங்கே சொல்லுகிறான்? முதலாவது தான் தேவை, மனுஷனுடைய இவைகளை விட்டு நீ ஓடி நீதியுள்ள தேவ பக்தி உள்ளவனும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்தத்தையும், அதைத்தான் முதல்ல தேடுங்க. அதைத்தான் தேடு தேவ புள்ளி, விசுவாசத்தை தேடு. எவ்வளவுக்கு இயேசுவை விசுவாசிக்க முடியும் அவ்வளவுக்கு விசுவாசத்தை தேடு. எவ்வளவுக்கு தேவனுடைய அன்பை சம்பாதித்துக் கொள்ள முடியும் அவ்வளவுக்கு தேவ அன்பை சம்பாதித்துக் கொள். இன்னைக்கு மனுஷனுடைய அன்பை சம்பாதிக்க போனா நான் சொல்லல, ஆனா தேவ அன்பை சம்பாதிக்கிற விட இன்னைக்கு மனுஷனுடைய அன்பை சம்பாதிக்கிறதெல்லாம் அநேகர் விரும்புகிறாங்க. ஏன் தெரியுமா? அங்கே ஒரு சுயநலம் இருக்கு. அவர் அன்பு செய்தா ஏதாவது கிடைக்கும் மாதிரி
அவரை கொஞ்சம் பிரியப்படுதான் எல்லாம் கிடைக்கும் போல இல்ல. உண்மை அதனால வேதத்திலே நான் பார்க்கிறோம் முழுமையாக உள்ளம், ஒரு முழு உள்ளத்தோடு நீ தேவனை தேடு, முழு உள்ளத்தோடு கர்த்தரை நீங்க ஆராதிங்க. அப்படி நாம ஆராதிக்கும் போது விசுவாசத்தை நாங்க காத்துக்கொள்ள முடியும், தேவ அன்பை காத்துக்கொள்ள முடியும், அவர் பொறுமையை நாங்க காத்துக்கொள்ள முடியும், சாந்த குணம் உள்ளவர்களாக தேவ பிள்ளையை நாங்கள் வாழ முடியும். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் இருதயத்தை நீ காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஜீவ ஊற்றாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அவர் ஒருவர் தான் நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறார். இருதயங்களை சோதித்து அறிகிறது நம் வாழ்க்கையை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். அவர் ஒருவரே நம் வாழ்க்கையை பார்க்கிறார், நம் இருதயத்தை பார்க்கிறார். இருதயம் தேவனை நோக்குவதாக, முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறு தேவன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்வர். இன்றைக்கு நம்மிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும்படிக்காய் கர்த்தர் விரும்புகிறார். நம்மை, நம்முடைய இருதயத்தை இப்பொழுதும் தேவ சமூகத்தில் தேவ ஆவியானவருக்கு முன்பாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கும். நம் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திருத்த, ஆண்டவரே என் இருதயத்தை நீர் பாரு, வேதனைக்கு உண்டான வழிகள் உண்டோ என்று பார்த்து என்னை நித்தியமான வழியில நடத்துகிற இயேசுவே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருமென்று சொல்லி கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து நாங்கள் கேட்க போகிறோம். நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்கள் கண்கள் நேராக நோக்குகின்றதா? எங்கள் வாய்கள் தாறுமானவர்களை பேசுகிறதா? என் உதடுகள் தாறுமானவர்களை பேசுகிறதா? இன்றைக்கு நாங்கள் அதை பார்க்க போகிறோம். ஆண்டவரே, பிறரை நாங்கள் எந்த விதத்தில் நாங்கள் அணுகுகிறோம், அவர்களோடு கூட எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எங்கள் வாழ்க்கை துன்மார்க்கரோடு கூட இருக்கிறதா, பாவிகளோடு கூட இருக்கிறதா, பரியாசக்காரரோடு கூட அமர்ந்திருக்கிறதா, எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது? தேவ பிள்ளை, இந்த நேரத்திலும் நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இது இருக்கிறது. நம்மை ஆராய்ந்து நம் பாவங்களை நாங்கள் அறிக்கை விட்டால், நம்மை மன்னித்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை உண்மையும் நீதியும் உள்ள கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரிடத்திலேயே நாங்கள் அன்பு கூறுகிற நாங்கள் நம் இருதயத்தை இப்பொழுதும் தேவனுக்கு நேராக திருப்பி, ஆண்டவரே எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும் ஆண்டவர், கரிசு தாவியானவரே ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தை நீ காத்துக்கொள். ஆண்டவரே உம்முடைய மகிமை இன்றைக்கும் வெளிப்படத்தக்கதா, ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தையும் இப்பொழுதும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தனி வல்லமை தேவனி மகிமையின் இரட்சகர் நீ, இப்பொழுதும் இப்பொழுதும் ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உடைய வார்த்தைகளுக்கு கூடாக நீ இடைப்படுவீரா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்க இப்பொழுதுமாய் நீ கடந்து வருவீரா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வையும் ஆண்டவர் நீரே செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் நீ மாற்றியல்ல வேணும்படிக்காய் நாங்கள் செவிக்கிறோம். ஆவியானவர் நீர் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று நீர் அறியும்படி நீ கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினா உண்மையை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே போதுமன்ற மனதோடு கூடியல்ல தேவ பக்தியால் நாங்கள் வாழும்படிக்கு எங்களுக்கு கிரியை செய்யுங்க ஆவியானவரே, எங்களை வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ நீர் ஆசீர்வதித்தல வேணும்படிக்காய் நாங்கள் செவிக்கிறோம். சமூகம் ஒவ்வொருவரையும் தாங்குவதா, உடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடுவதா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்து. இயேசுவின் நாமத்தில் செவிக்க எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.